கிறிஸ்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக, எங்களுக்கு கொடுத்த விடுதலைகளுக்காக, சமாதானத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக தாழ்மையோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் பல்வேறு இடங்களிலே கருத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடு முழுதியதோடு உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து வாழ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உடைந்து போய் கொண்டிருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சரி செய்யாதபடினாலே அது பெரிய மலை போல மாறிவிட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவர் பேரிலே ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்க நீர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பகையை, அன்பு தாட்சியை உண்டு பண்ணுகிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பை ஊற்றி உம்முடைய அன்பின் குணநலன்கள் விளங்க அந்த குடும்பங்களை நீர் மீண்டுமாய் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எவ்வளவோ சம்பாதித்தும் பண கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தங்களுடைய வாழ்க்கையிலே பண கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான தீர்மானங்கள் செய்யாதபடி, தவறான முறையிலே பணம் ஈட்ட வேண்டும் என்று எண்ணாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும் ஐயா. இன்றைக்கும் நில பிரச்சனைகளினாலே நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாராவது தவறாக உடைய பிள்ளைகளுடைய நிலங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களை தடுத்து நிறுத்தி உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான காரியங்களை யாரும் தொடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த ஆண்டில் எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே நிலைத்திருக்க உதவி செய்தருளும். அவர்கள் உமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் நிறைவேற்றவர்களுக்கு உதவி செய்தருளும். நன்றியோடு உமை துதிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வேத வசனங்களின் மூலமாய் மேலும் மேலும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறவர்களாய் மாறவும் நேரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரம் 10 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நல்ல அரசனான எசேக்கியாவின் மகன் மனாசே மிக கேடான ஒரு அரசனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ண ஒரு காரணமாயிருந்தான் என்று சிந்தித்தோம். வசனங்கள் 10 முதல் 13 வரை கவனியுங்கள்.
ஆகையால் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி, எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல் எருசலேமை துடைத்து விடுவேன்.
சமாரியாவையும் முழு இஸ்ரவேலையும் கர்த்தர் நியாயம் தீர்த்தது போல இப்பொழுது எருசலேமையும் யூதாவையும் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஒரு தாளத்தை, அதாவது ஒரு தட்டை துடைப்பது போல எருசலேமை துடைத்து போடுவேன் என்கிறார். இப்பொழுது கர்த்தர் பாத்திரங்களை கழுவுகிறார் என்று சொல்லலாம். எருசலேம் அவருடைய இடம், அதாவது அவருடைய பாத்திரம். இஸ்ரவேலர்கள் அதை அழுக்காக்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர் அதை துடைக்கப் போகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் திறமையானவர்களாகவும் எல்லா விஞ்ஞான வசதிகளோடும் இருக்கிறேன், எனக்கு தேவன் தேவையில்லை என்றும் எண்ணலாம். ஆனால் நீங்கள் அவருடைய பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய காற்றை சுவாசிக்கிறீர்கள், அவருடைய சூரிய ஒளியை பயன்படுத்துகிறீர்கள், அவருடைய தண்ணியை குடிக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிற சரீரத்தையும் அவரே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வப்பொழுது கர்த்தர் தன்னுடைய பாத்திரங்களை கழுவுகிறார். நூற்றாண்டு காலமாக காலங்கள் என்னும் பெருவழியின் பக்கங்களிலே பெரிய பெரிய தேசங்களும் அழிவுகளாய் கிடக்கிறது. அது ஏன் தெரியுமா? தேவனற்ற ஜனங்களாய் வாழ்ந்தார்கள், தேவனை அவர்கள் தேடவில்லை. இப்பொழுது கர்த்தர் எருசலேமை துடைக்கப் போவதாக சொல்கிறார். அதைத்தான் அவர் செய்தார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 21:14.
அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன்.
தனது பாதுகாவலின் கரத்தை இப்பொழுது எடுத்துவிட்டு வெள்ளம் போல சத்துரு வரும்படியாய் அனுமதிக்கப் போகிறார். 2 ராஜாக்கள் 21:16.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்தப் பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான்.
அருமையானவர்களே, ஒரு மனிதனோ ஒரு தேசமோ பாவத்திற்குள்ளே செல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே மட்டும் அவர்கள் பாவம் செய்கிறதில்லை, பலவிதமாய் பாவம் செய்கிறார்கள். இப்பொழுது நாமும் கர்த்தரை மறந்துவிட்டதை தவிர ஒழுக்கக்கேடான ஒரு ஜன கூட்டமாகிவிட்டோம். சட்ட ஒழுங்குகளெல்லாம் பறந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் கொலைகளை குறித்தும் கொள்ளைகளை குறித்தும் மனிதனுடைய இன்னும் பற்பலவிதமான துணிகரங்களை குறித்தும் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். பாருங்கள், வசனங்கள் 17-18.
மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான்.
இதுதான் மனாசேயின் வாழ்க்கை சரித்திரம். அவன் தீமையானவனாகவும் மிகவும் கரைப்பட்டவனாயும் இருந்தான். இதைத் தவிர அவனை குறித்து சொல்ல வேறு எதுவும் இல்லை. 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள் வரை கவனியுங்கள்.
ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆரோத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுலே மேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான்.
மனாசேயின் மகனான ஆமோனும் கேடான ஒரு அரசனாகவே இருந்தான். தன்னுடைய தகப்பனை போல பாவத்திலே வாழ்ந்தான். கர்த்தரை மறந்து போனான். எனவே கர்த்தர் அவனை மறந்துவிட்டார். பாருங்கள் 2 Kings 21:23.
ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள்.
ஆமோனின் கேடான வாழ்க்கை அவனுக்கு எதிராக கலகத்திற்கு காரணமாயிருந்தது. இன்றைக்கும் பல இடங்களிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் சுயநலத்தினாலும் பண ஆசையினாலும் தாங்கள் யார், எதற்காக அந்த பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை மறந்து ஜீவிக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகளிலே அவர்களுக்கு எதிராக கலகங்களே உருவாகிறது. 2 Kings 21:24-26 பார்ப்போம்.
அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களையெல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது? அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான்.
இந்த வேத பகுதி நம்மை இறுதியான சிறந்த ஒரு ராஜாவின் சரித்திரத்திற்கு கொண்டு வருகிறது. யோசியா ஒரு சிறந்த அரசன் மட்டுமல்ல, இவனுடைய காலத்திலேதான் பெரிய ஒரு உயிர் மீட்சியும் நடைபெற்றது. 2 Kings 22:23 யோசியா 8 வயதாயிருக்கும் பொழுது அரசனாகிறான். 31 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் என்று பார்க்கிறோம். சாலமோனுக்கு பின்னர் ஆட்சி செய்த அரசர்களுள் இவன் சிறந்த ஒரு அரசன். இவனுடைய காலத்திலே தேசத்திலே பெரிய ஒரு உயிர் மீட்சி ஏற்பட்டது. இல்கியா என்னும் பிரதான ஆசாரியனே ராஜாவுடைய உதவியாளனாய் ஆலோசகனாய் இருந்து ராஜாவுக்கு உதவி செய்கிறான். பாருங்கள் 2 Kings 22:1.
யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள்.
இந்த அரசர்களின் வரிசையை பார்க்கும்பொழுது எத்தனை இளம் வயதிலேயே சிலர் அரசராகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவ்வாறு நடக்கிறது? தகுப்பனார் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். கர்த்தர் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டார். 2 Kings 22:2.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான்.
மீண்டுமாக சூரியன் மேலே வந்துவிட்டது. தேசத்திலே மீண்டும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. யோசியா அரசனாகிவிட்டான். தாவீதிற்கும் சாலமோனுக்கும் பின்னர் தேசம் அனுபவித்த ஒரு பெரிய உயிர் மீட்சியை அங்கே பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்னும் நம்முடைய தேசங்களை காக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உயிர் மீட்சிதான். உயிர் மீட்சி ஏற்படவில்லை என்றால் கலகங்கள் தான் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். எல்லா துறைகளிலேயும் லஞ்சங்களை குறித்து பார்க்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களிலேயும் ஒழுங்கற்ற நிலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமை, தகாத பாலுறவுகள், சாராயங்கள், போதை மருந்துகள், அசுத்தமான புத்தகங்கள், ஆபாசமான படங்கள், இன்னும் அசுத்தமான இணையதளங்கள், இதே காலங்களை ஆட்சி செய்கிறது. இன்றைக்கு ஏராளமான மக்கள் பண்டிக் கூட்டத்திலே இருக்கிறார்கள். நாமும் கூட தூரம் போன மகனைப் போல கர்த்தரை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உயிர் மீட்சி உண்டாகாத வரை கலகங்களே நம்மை கவர்ந்து இழுக்கும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை மறந்தவர்களாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அநேக திருச்சபைகளிலே தவறான போதனைகள் நடமாடுகிறது. பெரிய பெரிய திருச்சபைகளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டிய இடங்களிலிருந்து பேசுகிறவர்கள் ஆத்மாக்களுக்கு பயனில்லாத வார்த்தைகளையும் அறிவிப்புகளையுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஆலய ஆராதனையிலே அறிவிப்புகள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுவிட்டு இறுதியாக சிறந்த முறையிலே கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டு மக்கள் கர்த்தருடைய வசனத்தின் சிந்தனையோடு கூட வீடுகளுக்கு செல்லும்படியாய் ஆராதனைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது பல திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சில நிமிடங்கள் மட்டும் கொடுக்கப்பட்ட பின்னர் பெரிய பெரிய விளம்பர இடைவேளை வருகிறது. அதுவே முடிவுரையாக மாறுகிறது. மக்கள் தாங்கள் கேட்ட கர்த்தருடைய வசனங்களை மறந்து கேட்ட அறிவிப்புகளோடு வீடுகளுக்கு செல்கிறார்கள். அல்லது ஆராதனை முடிந்தவுடனேயே அங்கேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலாவது உயிர் மீட்சி வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் உயிர் மீட்சியானது ஒரு கூட்டமாக முதலாவது ஆரம்பமாகாது. பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மற்றும் ஒரு பொறுப்பிலே இருக்கிறவர்களை குறை கூறுகிறவர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? நான் தவறு செய்துவிட்டேன், நான் தேவனோடு என்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளப் போகிறேன். இந்த அறிக்கைகள் தான் மேடையிலே எழும்ப வேண்டும். ஒருவேளை இது வினோதமான காரியமாய் தெரியலாம், ஆனால் தேசத்தை அது பயமுறுத்தும். பிரியமானோர்களே, ஆனால் இதுதான் இன்றைக்கு தேவை. உயரத்திலே இருந்த யோசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலாவது உயிர் மீட்சி ஆரம்பமானது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 22:3-4
ராஜாவாகிய யோசியாவின் 18-ஆம் வருஷத்திலே ராஜா மெசுலாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து.
இரண்டாவதாக யோசியா செய்த காரியம், தேவாலயத்தை பழுதுபார்த்தான். யோசியா அரசனான பொழுது எருசலேம் தேவாலயம் மக்களால் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அது ஒரு குடோனை போல வேண்டாத பொருட்களை வைக்கும் ஒரு இடமாக காணப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 22:5-6
பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும்.
யோசியா ஜனங்களை பார்த்து சுறுசுறுப்பாக கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாய் கூறினான். அன்று யோசியாவின் காலத்திலே தேவாலயம் இருந்தது போல இன்றைக்கும் திருச்சபைகள் இருக்கின்றன, அது பழுது பார்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நான் ஆலய கட்டிடங்களை கூறவில்லை. அநேக மிக அழகான தேவாலய கட்டிடங்கள் உண்டு. அநேக ஆலயங்களிலே ஓய்வு நாளிலே காலையிலே ஒரு ஆராதனை, மாலையிலே ஒரு ஆராதனை, அதோடு மக்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு நின்று விடுகிறதாயிருக்கிறது. வாரத்து நாளிலே நடைபெறும் வேத ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு மக்கள் வருகிறதில்லை. அருமையானவர்களே, திருச்சபைகள் பழுதுபார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயே போட்டிகள், பொறாமைகள், யார் பெரியவன் என்ற சச்சரவு, யார் பொறுப்புகளிலே இருக்கிறது என்ற சண்டை நிலவுகிறது. திருச்சபை குறித்த செய்திகள் மாறி மாறி செய்தித்தாட்களிலே வருகிறது. அவைகளிலே எதுவுமே கர்த்தருடைய நாமத்தை மய்மைப்படுத்துகிற செய்திகளாக இல்லை என்பதுதான் துக்கமானது, வேதனையானது. இன்று திருச்சபையின் சாட்சி எங்கே? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் முன்னதாக அவர் ஜெபித்த இறுதி ஜெபத்திலே மிக பாரத்தோடு கூட அவர்கள் எல்லாரும் உண்டாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் உண்டாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபித்தார். ஆனால் இன்றைக்கு திருச்சபையிலேயே அன்பு என்றால் என்ன என்பதை அறியாதவர்கள் பலர் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தீவிரமாக கர்த்தருக்கு சாட்சி பகர்கிறவர்கள் இல்லை. இன்றைக்கு ஒருவருக்கொருவர் சால்வை போட்டு, ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து, ஒருவரை குறித்து ஒருவர் புகழ்ந்து பேசும் வார்த்தைகள் தேவையில்லை. சமாதானம் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்கிற செய்திதான் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம், திருச்சபைகளுக்குள்ளே உயிர் மீட்சி உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திற்கு உபயோகமான பாத்திரமாக திருச்சபைகள் மாற முடியும். தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உயிர் மீட்சிகள் ஏற்படும் பொழுது முழு திருச்சபையும் உயிர் மீட்சி அடையும். பாருங்கள், 2 ராஜாக்கள் 22:8
அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான்.
மூன்றாவதாக, தேசத்திற்கு உயிர் மீட்சியை கொண்டு வந்த கர்த்தருடைய வேதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொலைத்து விட்டார்கள், வேறு எங்குமல்ல ஆலயத்திலேயே தொலைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டுபிடித்து மீண்டுமாக அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே அதை வைத்தார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, வேத புத்தகம் ஒன்றே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, வேறு எந்த பட்டயத்தை விடவும் கூர்மையானது, இருபுறமும் கூர்மையானது. உயிர் மீட்சிக்கு வேறு எந்த குறுக்கு வழியும் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து ஏராளமான புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக புத்தகங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக வழிமுறைகளை குறித்துதான் சொல்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் திரும்புவோம் என்று சொல்லவில்லை. எந்தெந்த காரியங்களை செய்வோம், எந்தெந்த காரியங்களை செய்யாமல் இருப்போம் என்றுதான் கூறுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எத்தனை திருச்சபைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் உத்தமமாய் பிரசங்கிக்கிறது? விசுவாசத்திலே உறுதியான எத்தனையோ போதகர்கள் இருந்தாலும் விசுவாசம் இல்லாத பல ஊழியர்களையும் நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்காக வாஞ்சியோடு போய்விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாததினாலே வேறு எங்காவது கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா என்று சபை சபையாக அலைகிற மக்கள்தான் எத்தனை பேர். ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து சிறுவராய் இருக்கும் பொழுது யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்திலே அவரை தொலைத்து விட்டார்கள். ஆம் பிரியமானோர்களே, இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய வார்த்தையும் இன்றைக்கு திருச்சபைகளிலே தொலைந்து போன காரியங்களாயிருக்கிறது. இல்கியா என்ற அந்த பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தையை கண்டெடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை வேறு எங்காவது கடந்ததா? இல்லை, அது தேவாலயத்திலேயேதான் இருந்தது. ஆனாலும் அது காணப்படாமல் போய்விட்டது. கர்த்தருடைய வார்த்தை வரவேண்டிய அளவு திரும்ப வரும்பொழுது உயிர் மீட்சியும் ஆரம்பமாகும். இளைய போதகர் ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு மூத்த போதகர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு எழுதியிருக்கிறார். அந்த இளைய போதகர் மூத்த போதகரை பார்த்து, நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்களா, அந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்களா, அவர் எழுதியது உங்களுக்கு தெரியுமா, இவர் எழுதியது உங்களுக்கு தெரியுமா என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அதில் அநேக கேள்விகளுக்கு மூத்த போதகர் இல்லை இல்லை என்றுதான் பதில் சொன்னார். அதற்கு அந்த இளைய போதகர், அப்படி என்றால் ஐயா, நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதையே நிறுத்திவிட்டீர்களோ என்று கேட்டார். நான் புத்தகங்களை வாசிக்கிறது உண்டு, ஆனால் இக்காலத்திலே வருகிற புத்தகங்களை அதிகமாக நான் படிக்கிறதில்லை. ஏனென்றால் அவை கர்த்தருடைய வார்த்தையை கூறாமல் வழிமுறைகளைத்தான் அதிகமாக கூறுகிறது என்று கூறினாராம். இளைய போதகர் அதற்கு பிரதித்திரமாக, அப்படியென்றால் எதைத்தான் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த மூத்த போதகர், வேத புத்தகத்தை நான் வாசிக்கிறேன் என்று கூறினார். மூத்த போதகர் இளைய போதகரை பார்த்து, சரி, நீ ஒரு வாரத்திலே எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வசனங்களை படிக்கிறாய் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் மிக ஆச்சரியமானதாகவும் அதிர்ச்சி அடையக்கூடியதாகவும் இருந்ததாம். ஏனென்றால் அந்த இளைய போதகர் வாரத்திலே ஒரு மணி நேரம் மட்டுமே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். அந்த இளைய போதகர் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் தன்னுடைய சபையிலேயும் உள்ள பலவிதமான பிரச்சனைகளை குறித்து மூத்த போதகரிடத்திலே சொன்னாராம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண ஒரே வழி அவரும் அவருடைய திருச்சபையும் கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்ப வேண்டும். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 22:9-10 வசனங்கள்.
அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான்.
இதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். யோசியா முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் நீங்கள் தனித்து உட்கார்ந்து இந்த கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறீர்கள்? இதை குறித்து தியானிக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களுக்கு பதில் உண்டு. இந்த அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அறியாதிருக்கிறபடினாலே இக்கட்டான வேளைகளிலே அழுத்தங்கள் வரும்பொழுது மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனையோட நெருக்கத்தின் மத்தியிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனத்திற்கு இன்னும் அதிகமாக நான் நேரம் கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். ஆவியானவர் அந்த வசனங்களின் மூலமாக அனுதினமும் உங்களை திட்டமும் தெளிவுமாய் வழிநடத்துவார். இதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிற பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, நான் என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கருத்தோடு கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமோன் ஒரு கேடான அரசனாக இருந்தாலும் அவனுடைய குமாரனாய யோசியா, உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்ததற்காக உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அவனுடைய தாயாகிய எதிதாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தாய்மார் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலேயும் உண்மையிலேயும் பரிசுத்தத்திலேயும் சிறு வயதிலிருந்தே பொறுப்போடு வளர்க்கத்தக்கவர்களாக இருக்க நீரே கிருபை செய்யும். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவது, எப்படி வளர்ப்பது ஆண்டவரே என்று உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுத்தம் செய்யப்பட வேண்டிய திருச்சபைகளை கர்த்தர்தாமே சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அப்புறப்படுத்த வேண்டிய அழுக்குகளை நீர் அப்புறப்படுத்தி திருச்சபையிலே உம்முடைய வசனத்தை மீண்டும் மக்கள் தெரிந்து கொள்ள, வசனத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க, வசனமே வாழ்க்கையாக மாற அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மறந்து கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களை மிகைப்படுத்தி, வழிமுறைகளை மிகைப்படுத்தி, உம்முடைய வார்த்தைகளை மறந்து பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்திற்கு நேராய் மீண்டும் திருப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர்தாமே எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அவர்கள் உம்முடைய வசனத்தை விட்டு வழி விலகி போகாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ள கெஞ்சுகிறோம். உள்ளத்திலே மன மகிழ்ச்சியோடு கூட, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த மன மகிழ்ச்சியோடு கூட எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய திருச்சபைகளிலே மக்களை திரும்ப திரும்ப வசனத்திற்கு நேராய் திருப்புகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், வானொலியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற அருமையான ஊழியக்காரர்களையும் தொடர்ந்து தேவரீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை நீர் ஆசீர்வதியும், திருச்சபைகள் அதை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களை உம்முடைய பாதத்திலே கொண்டு வரும் கருவிகளாய் மாற நீரே கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.